ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்து அயனோடு மாறும் காணா, அனல் உருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டாளனே போற்றி போற்றி. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில், என்னப்பல் என்னொப்பில் என்னையும் ஆக்கொண்டு அருளே, வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னி சேர்க்கே சென்றுதாகி போத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய், ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும், என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன். சேரும் கயலும் திழைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேகே. சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கண்மா எங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கொத்தாடும் ஆவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர. பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே. மதிவடர் சடைமுடி மந்துடாரை முன் சுதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினரன் முகர்ந்தர் புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புவியர்கோம் பொடித்த புகழியர்கோம் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விராங் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போன்றி, வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி, ஒலையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போன்றி, சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்பந்தாகி திறம்புறாது, ஞானலிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய, சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒடித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். ஹர நம பார்வதி பதங்கே சிச்சதேச ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுப்ரமணியம், ஸ்ரீ வல்லி காந்த ஸ்மரணம் சுப்ரமணியம். ஹர நம பார்வதி பதங்கே எல்லாம் அல்ல, அன்னை ஸ்ரீ கொடியுடை நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுடாமணீஸ்வர பெருமானை பொன்னார் திருவடி மலர்களை அடியின் மனுமொழி மேகராலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தின் வளாகத்திலே திரளாக கூடியிருக்கின்ற ஸ்ரீ மாசுலாமணீஸ்வரர் உழவர் நற்பணி மன்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நாம் தெய்வ சேக்கலார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணத்தினுடைய ஒரு அற்புதமான முதல் காண்ட பகுதியை நாம் சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம். இதற்கு முந்தைய சிந்தனை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். பெரிய புராணத்தை அருள் செய்த தெய்வ சேக்கலார் பெருமானுடைய அருள் வாழ்வு பற்றியும், அதன் பின்னர் இந்த நூலை எம்பெருமான் உலகலாம் என்று நடராஜமூர்த்தியை அடியெடுத்துக் கொடுக்க அற்புதமாக பாகிரம் என்ற பகுதியிலே எடுத்துரைக்கின்ற ஏற்றமிகு கருத்துக்களையும் சென்ற சிந்தனை நமக்கு வழங்கியது. இன்று நாம் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற 12 திருமுறைக்குள்ளே செல்ல இருக்கிறோம். அது 2 பெரும் பகுதியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெரும் பகுதியை காண்டம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் முதல் காண்டம் செல்ல இருக்கிறோம். முதல் காண்டம் அந்த அருமையான பகுதியிலே முதலாவது சிறிய பகுதி சருக்கம் என்று கூறப்படும். பெரிய பகுதி காண்டம், சிறிய பகுதி சருக்கம். முதல் காண்டத்திலே முதலாவது சிறிய பகுதி, அதன் பெயர் திருமலை சருக்கமாகும். இந்த திருமலை சருக்கத்திலே நாம் சில அற்புதமான செய்திகளை காண இருக்கிறோம். இதே போல 2 காண்டத்திலே முதலாவது நமக்கு வரக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திவ்ய வாழ்வாகும். எனவே 2 காண்டம் காண்பதற்கு முன்னதாக நாம் இங்கே முதல் காண்டத்திலே இப்பொழுது சேக்கலார் பெருமானுடைய திருவடி துணையோடு நாம் இங்கே செல்ல இருக்கிறோம். இதன் தலைப்பு திருமலை சருக்கம். அன்று நாம் கண்டது போல சைவ மக்களுக்கெல்லாம் திருமலை எது, திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்பதுதான் நமக்கு அதுகிடல் ஒலிக்கு. நம்முடைய வாழ்க்கையில திருமலை என்றால் திருப்பதி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாபெரும் தவறு. திருமலை என்பது சைவ மக்களுக்கு கைலாய மலைதான். பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்ற அற்புதமான மலை. திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். எனவே அனைவரும் ஞானிகளாலே விரும்பி வணங்கப்படுகின்ற பரமேஸ்வரன் இருக்கிற மலை திருமலை. அந்த திருமலையிலே நடந்த ஒரு அற்புதமான செய்தி இந்த திருமலை சருக்கத்திலே பேசப்படுகிறது. திருமலை சருக்கத்தினுடைய முதல் பாகம் திருமலை சிறப்பு. கைலாயத்தினுடைய சிறப்புகளை நாம் இங்கே காண இருக்கின்றோம். எனவே திருமலை சிறப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே நாம் கைலாயத்துக்கு இப்பொழுது எல்லோரும் செல்ல இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது வடதுரும் நிலவாயு. நாம் இங்கே செல்ல இருக்கின்றது திரு கைலாயம். சேக்கலார் பெருமான் நம்மை அழைத்து சொல்லி செல்கிறார். அற்புதமான இமயமலை, இமயமலை சாரலிலே எண்ணற்ற மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த அற்புதமான வெண்மையான இமயமலை மீது அழகான பனி மலை நிறைந்திருக்கின்ற அந்த பாங்கிலே கைலை மலை அதன் சிகரத்திலே காணப்படுகிறது. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமான் மண்ணி வாழ்வது அத்திரு கைலை மலை. அந்த அற்புதமான மலையினுடைய பல பகுதிகள் எல்லாம் சேக்கலார் பெருமானால் நாம் கண்முன்னால் சித்திரம் போல வரையப்படுகிறது. ஆங்கே எங்கு பார்த்தாலும் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வணங்குவதற்காக அந்த கைலை மலையை சுற்றி அடிவாரத்திலிருந்து அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் அவருடைய கிரீடங்களுடைய ஒரு ஒளியும், ஆங்கே அவர்கள் அணிந்திருக்கின்ற கற்பக பூமாலையினுடைய வாசனையும், பிரமாதமான அற்புதமான அருள் மயமான முனிவர் பெருமக்களுடைய வேத முழக்கமும் கைலையினுடைய எல்லா சாரல்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தேவர்களிலே மிக முக்கியமாக பேசப்படுகின்ற நான்முகனாகிய பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் தரிசனத்திற்காக கைலை மலை நோக்கி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான்முகன் என்ன செய்கிறான், தன்னுடைய வாகனமாகிய கருட தன்னுடைய அன்ன வாகனத்தை அங்கே ஒரு பகுதியில இறக்கி விட்டுவிட்டு அவன் மட்டும் மேலே நடந்து போகிறான். திருக்கோயிலுக்கு வருகிற போது வாகனத்தில் வரக்கூடாது என்று விதி இருக்கிறோம். இப்பதான் டெம்பிள் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். டிரைவன் ஹோட்டல் மாதிரி டிரைவன் டெம்பிள் இருந்தா பிளஸ்லயே 11 சுற்றி சுத்தி இல்லாம என்றெல்லாம் நம்முடைய எண்ணம் போகிறது. ஆனால் அன்று பிரம்மா என்ன செய்தார், தன்னுடைய அன்ன வாகனத்தை அடிவாரத்தில் இறக்கி விட்டு நடந்து மேல வர்ற. ஆனால் அந்த அன்னவாகன இசையெல்லாம் எங்க பார்த்தாலும் பனிமயமாக மென்மையாக இருக்கிறது. இந்த அன்னவாகனம் அந்த பனிமயத்துக்குள்ளே கூட போயிருது. பிரம்மா தரிசனம் விட்டு வரும்போது அந்த வாகனத்தை காணாம தேடுறாராம். ஏன்னா அதுவும் இல்ல, பனியும் இல்ல, வெள்ளைக்குள்ள விடையாக இருக்கிற வாகனத்தை தேடி அறைவது போல ஒரு காட்சி அருமையாக சேர்க்கிறார் பிரம்மா இந்த கைலைமலை அடிவாரத்திலே காட்டுகிறார். அதே போல மகாவிஷ்ணு வருகிறார். அவர் வாகனம் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை இறக்கி விட்டார். அது அப்படியே பார்க்குது. வாசல்ல விநாயக பெருமானுடைய அற்புதமான சன்னதி. அவருடைய மூஷிக வாகனம் வெளியே இருக்குது. அந்த மூஷிக வாகனத்தை பார்த்த உடனே இந்த கருடன் நினைச்சுதான் அந்த கைலாய இந்த திருவண்ணாமலையில ஜோதிமயமாக இருந்த பரமேஸ்வரன் தான் அவங்க வந்து விட்டார் போன்றது. அந்த பரமேஸ்வரனை காண்பதற்காக நம்முடைய முதலாளி யார் மகாவிஷ்ணு வெள்ளை பள்ளி எடுத்து இந்த வழியத்தில் போறாரு. அந்த வெள்ளை மூசியத்துக்கு பின்னால கருட பகவான் சொல்ல அவரை தேடிக்கொண்டு பிரம்மா மகாவிஷ்ணு வந்ததாக ஒரு அறிய ஓவியம் அங்கே வரைந்து காட்டப்படுகிறது. இந்த அற்புதமான கைலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக வர்ணிக்கிற பெருமான் எங்க பார்த்தாலும் சிவ கணங்கள் எல்லாம் ஆடுகின்றன ஆடுகின்றன. பெருமான் புகழையெல்லாம் பரவி துதிக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆங்கே அந்த அருமையான கைலை மலையினுடைய முதல் தலைமை காவலராக இருக்கின்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் சிவபெருமானுடைய அருத்திருமையினுடைய எட்டு தோள்களோட கையில ஒரு கையில உடைவாளையும் இன்னொரு கையில திறமை வைத்துக் கொள்கிறார். கைலைக்கு கைலை மலைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அவர் அனுமதி பெற்று தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமான் அற்புதமாக வீற்றிருக்கின்ற காட்சியில் நம்முடைய சேக்கனார் பெருமான் அந்த நந்திகேஸ்வர பெருமானுடைய அருள் திருமேனி வடிவத்தை மிக அழகாக ஒரு பாசுரத்துல நமக்கு எடுத்திருக்கிறார். நெற்றியில் கண்ணர் நாற்பெரும் தோடர் நீரணிமேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்சகன் தன்னருள் பெறுவார் மற்றதற்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர்கையில் சுரிகையும் பெரம்பும் சுரிகையும் பெரம்பும் கச்சைவார் சடையால் அருளினால் பெற்றான் காப்பது அக்கைதை மால் வரைதான் காப்பது அக்கைதை மால் வரைதான். அந்த நந்திகேஸ்வர பெருமான் கைலை மால் வரையை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கெல்லாம் முதல் குருநாதர். அந்த பெருமான் அனுமதி இல்லாம திருக்கோயிலுக்கு போக முடியாது. ஆக எந்த சிவாலயத்துக்கு நாம் போகும்போதோ கைலைமலைக்கு செல்வதாக நாம் மனதில் நினைச்சுக்கணும். முதலாவதாக நாம் விநாயகர் வணங்கிவிட்டு திருநந்திகேஸ்வருடைய அனுமதி பெற்று தான் மானசீகமா அனுமதி பெற்று நம்ம கோயிலுக்கு போகணும். எந்த சிவாலயத்துக்கு போனாலும் பரமேஸ்வரர் இருக்கிற எல்லா சிவாலயம் பூகையிலா என்று. ஆகவே நம்ம கைலாயத்துக்கு போறது மாதிரி உணர்வு நமக்கு இருக்கணும். அங்கே நந்திகேஸ்வர பெருமான் அருள் விளை பெற்ற பிறகுதான் திருக்கோயிலுக்கு செல்லணும். இதெல்லாம் சைவ பாரம்பரியம். அந்த வகையிலே இங்கே எண்ணற்ற மகரிஷிகளும் அந்தனர் பெருமக்களும் தேவர்களும் கைலை மலை நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கைலையில் ஒரு அழிவாக சாரலுக்கு நாம் போகிறோம். அங்கே ஒரு அற்புதமான மகரிஷி வீற்றிருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அந்த மகரிஷியினுடைய திருமுகத்தில் பார்க்கிற போதே அந்த அருள் பொழியும் திருமுகம் நம்முடைய உடையத்தெல்லாம் கவர்கிறது. அவருடைய திருநாமம் என்ன? உபமலி மகரிஷி. உபமலி மகரிஷி என்ற மகரிஷி அங்கே பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு சிவபெருமான் புகழையெல்லாம் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உபமலி மகரிஷி பெருமையில யாதவன் சுவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் யாதவன் முடிமேல் மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் பூதநாதன் பொறுவரும் தொண்டிலுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். உபமணி மகர்ஷி பெருமையெல்லாம் ஒரு மூணு பாசுரத்துல சேக்கர பெருமான் கூறுகிறார். இப்ப உபமணி மகர்ஷி பத்தி ஒரு வார்த்தை நாம இங்க சொல்லணும். மகாபாரதத்துல இந்த உபமணி மகர்ஷி பேசப்படுகிற எவ்வாறு என்று சொன்னால் மகாபாரதத்துல அடர்ந்த காட்சி கொண்ட உபமணி மகர்ஷி சிவபூஜை பண்ணுற அப்பொழுது சீடர்கள்னா சுவாமி நாங்கள் பூக்கள் இன்றைக்கு தேடி தேடி அதெல்லாம் பூவே கிடைக்கல என்று அவர் பாரதம் சொல்கிறார் மகிழ்ச்சி. அவர் சொல்லுவார், ஏன் கவலைப்படுறீங்க? அதோ யமுனை நதி கரையில அந்த யமுனை நதியில அப்படியே பூக்கள் மதந்து போகும், அதை கொண்டு வாங்கிறார். உடனே இந்த சீடர்களா சொல்கிறார்கள், சுவாமி அது கிருஷ்ண பரமாத்மா பூஜபள்ளி ஆத்திர விட்டுருக்கிறாரு நிர்மாலியம் பூஜை பண்ண நிர்மாலய பூக்களை நாம் எடுத்து திரும்ப பூஜை பண்ண போறதில்ல, ஆகவே நாங்க அதை எடுத்து வரல என்று சீடர்கள் உபமணி மகர்ஷி சொல்றார். அப்படி அவர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா சிவதீட்சை பெறல, எனவே அவர் செய்த பூஜை உண்மையான பூஜை இல்ல, அந்த பூஜையை பயன்படுத்த பூக்கள் நிர்மாலயம் ஆகாது, எனவே நீங்க எடுத்து வாருங்க. ஓடி போய் எடுத்தாங்க இந்த செய்தி கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா. ஆக நாம இதுவரைக்கும் செய்த பூஜை பலனற்று போன பூஜையா இருக்கிறது. முறையாக குருவினிடம் சிவதீட்சை பெற வேண்டும், நாம் அதை செய்யல என்று சொல்லி ஓடோடி வந்து கிருஷ்ண பரமாத்மா உபமனேஷி பாதத்திலிருந்து வணங்குற. இது நான் சொல்லல, மகாபாரதம் இருக்கு. என்னமோ இவரு இவர் ஸ்ரீ தீவிர சைவரு இவர் சொல்லுவார் நினைக்காதீங்க. கிருஷ்ண பரமாத்மா உபமனிஷர் பாதத்தில் விழுந்து வணங்கி அடியருக்கு சிவதீட்சை செய்கிறார். யாதவர் குலத்திலே அவதாரம் பண்ணார் கிருஷ்ண பரமாத்மா. சுவரைக்கு இறையாக்கிய மாதவன், சுவராபுரியில அரசாட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மா மாதவன், அவருக்கு ஒரு பேர் மாதவன். தவம் பெரிய தவம் சூர்மானுக்கு தவமுள்ளவர். சுவராபுரியிலே வாழ்ந்துள்ள மாதவன் இருக்கிறானே கிருஷ்ண பரமாத்மா. மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், அந்த கிருஷ்ணனுடைய சிரசுல தன் பாதங்களை சுட்டியவர் உபமனிய மகரிஷி. அப்ப அவர் திரும்பி இருக்கிறார். கைலாயத்துல எல்லாருமே இருக்க முடியாது. உபமனிய மகரிஷி இருக்கிறார்கள், காரணம் தான் கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களுக்கெல்லாம் சிறுதீட்சி செய்து வச்சவர் அந்த உபமனிய மகரிஷி. அதற்கப்புறம் இன்னொரு பெருமை, அத்தர் தந்த அருள்பால் கடலுண்டு சித்தமாண்டி தெவிட்டு வளர்ந்தவன். அத்தரந்த அருள்பால் கடலுண்டு. உபமனிய மகரிஷி சின்ன பிள்ளையா இருந்தார். அவங்க அப்பா பேரு வியாக்கிரபாலன். வியாக்கிரம்னா புலி. புலிக்கால் முனிவர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும், நடராஜ பெருமான் பக்தர் இருப்பார். அந்த முனி புலிக்கால் முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமான் நடன வைபத்தை காண்பதற்காக தோமனி இருக்கிறார். அவருடைய குழந்தை உபமனிய மகரிஷி. அவன் மாமனார் தாய் மாமனார் வசிஷ்டர் நினைச்சார், இந்த குழந்தையை நான் கொஞ்ச நாளைக்கு வளர்க்கிறேன்னு கொடுத்தார். அவர் ஆசிரமத்துல காமதேவ பசு இருக்கு, தாய் மாமனார் பெற்ற அந்த காமதேவ பசுடைய பால அழகா அந்த குழந்தை நல்லா நிறைய குடிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை திரும்ப தேவபநாடு வந்துருச்சு. யாக்கிரபாகர்கிட்ட, அப்பா எனக்கு காமதேவ பசுடைய பால் தான் வேணும் என்று இந்த பிள்ளை கேட்க. அப்பா காட்டுக்குள்ள இருக்கிற வியாக்கிரபாதர் என்ன செய்வார் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி பால்? அங்கே காமதேவ பசு இருந்தது, மாமனார் கொடுத்தாரு. நம்மளால முடியாதுப்பா, நான் சுவர் மட்டும் வேண்டேன் என்று பரமேஸ்வரன் நோக்கி வியாக்கிரபாதர் எழுதினார். அப்பொழுது பரமேஸ்வரன் திருப்பார்கடலையே அந்த குழந்தை கொண்டு வந்தார். அந்த காட்டுக்குள்ள பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடலு இந்த பேரான் திருப்பலாண்டுல சேந்தனார் பேசுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட உபமனிய மகரிஷி, எனக்கு அந்த பால் தான் வேணும், அந்த பால் தான் வேணும். அங்கே அவர் வேண்டியது காமதேவ பசுவ சுவாமி, அதை ஒரு மேல பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதுட பார்க்கடல் இந்த பேரான் நம்ம சிவபெருமான். அப்ப நம்ம சுவாமி என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கிற உபமனிய மகரிஷிக்கு அழகா திருப்பார் கடலையே கொண்டு வந்து அப்படி பெருமையுடைய உபமனிய மகரிஷி. அவருடைய பாதங்களை தொழுது கொண்டு பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் இருக்கிறார். அப்போது திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கு. ஓமனி மகரிஷி ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படியே எந்திக்கிறார். தெற்கு திசையை பார்க்கிறார். தெற்கு திசையில 1000 கோடி சூரிய குதித்தது போல பிரகாசமான ஒரு ஞான ஒளி வந்து கொண்டிருக்கிறார். இவர் அமர்ந்திருந்தவர் எழுந்தார். 2 கைகளையும் அந்த தெற்கு திசை நோக்கி வருகின்ற அந்த அருமையான ஞான ஒளியை அப்படி வணங்குற எல்லா சிஷ்ய முனிவர்கள் தான் ஆச்சரியப்படுறாங்க. சூர்மான தவிர வியாக்கிரபா மாதருடைய மன மகனாகிய உபமனிய மகரிஷி கைகள் சூர்மான தவிர யாரையும் வணங்காது. ஆனா எங்கேயோ தெற்கு நோக்கி ஒரு அங்கிருந்து வரக்கூடிய ஒளியை பார்த்து வணங்குறாரு, என்ன அதிசயம் என்று அந்த சிஷ்ய கொடிகளாக பல்லாயிரக்கணக்கான முனிவர்கள் எல்லாம் வியந்து கேட்க போறாங்க. அவர் சொல்ல கேள்வி கேட்கிறாங்க, மகரிஷியே தங்கள் திருக்கரங்கள் சூர்மானத்தவர் யாரும் வணங்காது, ஆனால் இன்று ஏதோ ஒரு ஒளியை வணங்கி கொண்டிருக்கிறது, அது யாரு என்று அழகா எல்லா முனிவர்களும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாங்க, ஜம்புவில் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சார் இது என். ஜம்புவில் அடி தாமரை போதலால் சிவபெருமானை பேர் பல பேர்கள் ஜம்புன்னு ஜம்புனிக்கர். ஜம்பு என்று சொன்னால் சுகத்தை செய்பவன். ஜம்புவின் அடி தாமரை போதலால் சிவபெருமான் திருவடிகளை தவிர எம்பிரான் இறைஞ்சாய் எங்கள் தலைவனாக உபமனிய மகரிஷி நீ கும்பிட மாட்டேன். சிவபெருமான் அடி திருவடியை தவிர நீ யாரையும் கும்பிட மாட்டீ. இது என் ஆனா இப்ப யாரையும் கும்பிடுறீல, இது என்ன விஷயம்? என்ன ஈஸியா இருக்கு தமிழ், இதுக்கு டிக்ஷனரியும் தேவையில்லை. ஜம்புவின் அடி தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என் என அதை கேட்ட உடனே அவர் பதில் சொல்றார், இவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் அந்த மகரிஷி. தம்பிரானை தன் உள்ளமோ தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். நம பார்வதி பார்வதி யார் தெரியுமா? தம்பிரானை தன் உள்ளமோ தழியவன். நமக்கெல்லாம் கடவுளாகி சிவருமான உள்ளத்தில் வச்சு தழிய கொண்டிருக்கிற சுந்தர பெருமான் வருகிறார். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் சுந்தரம் சொன்ன பேர் நம்பி ஆரூரன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான். ஆகவே சிவருமான உள்ளத்தில் வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிற நம்பி ஆரூர சுந்தர பெருமைத்தான் வணங்குகிறேன், இது தவறில்லை. அதோ அவரும் சிவருமான ஒண்ணுதான். தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் சொல்லும் தன்மையான். பூலோகத்திலிருந்து மீண்டும் கைலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதோ சுந்தர பெருமான். அது ஆயிரம் கோடி சூரியனுக்கு போல அவருடைய பிரகாசம் தெரிகிறது. எனவே நான் அவரை வணங்குவது தவறில்லை, நீங்களும் சேர்ந்து வணங்குங்க. பூலோகத்துக்கு சென்று விட்டு மீண்டும் சுந்தர பெருமான் கைலாயத்துக்கு வருகிறார், அவரை வணங்கும், நீங்களும் வணங்க. நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் என்று சொன்னவுடனே எல்லா முனிவர்களும் அப்படியே வணங்குறாங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, மகரிஷியே அந்த அற்புதமான நம்பி ஆரூருடைய பெருமை எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அவருடைய பெருமை எங்களுக்கு தெரியணும், ஆசையா இருக்குத என்று முனிவர் பெருமக்கள்லாம் உபமரிய மகிஷ்ட கேட்கிறாங்க. அந்த ஜோதி மயமான ஊரில் வந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது இவர் அங்கே வணங்கின விஷயத்தை சொல்ற, ஏன் இவர் வணங்குறார், அவருடைய பெருமை என்ன, சுந்தரமுனிவருடைய பெருமை என்ன, உபமனி வச்சு சொல்ல போறார். நம்ம கேட்கப்படுறோம், அந்த சுந்தரமுனி சுவாமிகள் பூலோகத்துக்கு வந்து இந்த அருமையான திருமல்ல வாயில அவருடைய திருவடி பெற்றிருக்கு. அப்ப இவ்வளவு பெருமை பாருங்க,